கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மழை இருந்த போதிலும் தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய இருதயங்களை நன்றிகளை நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இன்றைக்கு இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நாம் ரொம்ப சுருக்கமாக நாம் கடந்த சில வாரங்களாக பார்த்திருந்த 4வது வால்யூம், அதில் 3வது பாடம், பழிவாங்கும் நாளின் அவசியமும் நீதியும் என்ற அந்த பாடத்தினுடைய அந்த பெரேயரின் கேள்விகளில் ஒரு சில கேள்விகளை மாத்திரம் நாம் கேட்டு அந்த பாயிண்ட்ஸ் ரீகலெக்ட் பண்ணி நம்ம முடிக்கலாம். ஆனால் அதற்கு முன்பதாக இஸ்ரேல் தேசம் குறித்த சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த காலங்களில் இஸ்ரேலை குறித்து தேவனுடைய தீர்க்க தரிசனங்களில் ஆராய்ந்து பார்த்து இந்த கடைசி நாட்களில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சூழல், இந்த சூழலுக்கு மத்தியில் அவங்களிடத்தில் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்களை நாம் உற்று கவனித்திருந்தோம். அதற்கு ஏற்றாற்போல சில விஷயங்கள் மாம்சீக இஸ்ரேலருடைய காரியங்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்களில் நாம் அதை கவனிக்க வேண்டிய ஒரு கடமை நம்ம பெற்றிருக்கிறோம். அது இந்த கடைசி காலங்களுக்கான ஒரு அடையாளமாக ஒரு வேலை தேவன் அனுமதிக்கும் பட்சத்தில் அந்த அடையாளங்களின் மூலம் நாம் பயனடைவது, பலப்பட வேண்டியது, எச்சரிப்படைய வேண்டியது தெய்வீக நோக்கமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ரீதியில் நாம் ஒரு கடந்த மாதங்கள் முழுவதும் கவனித்திருக்கிறோம். சில முக்கியமான திருப்பங்கள் இஸ்ரேல் தேசத்தின் மத்தியில நடந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லோரும் அறிஞ்சது. அதாவது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீனர்கள் அந்த கோலன் குன்றுகள், மேற்கு கரை, காசா போன்ற மூன்று இடங்கள்ல தங்களுக்கு ஒரு சுய நாடு, சுதந்திரமான நாடு, பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு உண்டாக்குவதற்காக அவங்க தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அந்த ஐநா சபையினுடைய கூட்டத்தில் தங்களுடைய கோரிக்கையை முன் வைக்கிறதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். போன வாரம் வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. போன வாரம் வரைக்கும் ஒரே மாற்றங்கள் தான். என்னன்னா அதை குறித்து விவாதம் ரொம்ப தீவிரமாக ஐநா சபையில் அங்கே எழுந்தது. முதலாவது அமெரிக்க அதிபர் பேசினார். பேசும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவருடைய பேச்சில். ஒரு தனி தேசம் இஸ்ரேலுக்கு அவர் ரொம்ப ஆதரவாக அவர் பேசின வார்த்தைகள் உண்மையிலேயே அது இஸ்ரேலினுடைய சரித்திரத்தில் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் பேசி முடிச்சதுக்கு பின்பு இஸ்ரேலினுடைய பிரதமர் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார், எங்களுடைய தேசம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசம் என்பது அதிபர் ஒபாமாவினுடைய பேச்சில் உண்மையிலேயே நிரூபணமாச்சு, அவருக்கு எங்களுடைய நன்றிகள் என்று சொல்லி அபிஷியலா தேங்க்ஸ் கூட பண்ணியிருந்தாரு. ஸோ ஒபாமா அந்த அளவுக்கு இஸ்ரேலினுடைய பட்சத்தில் அவர் உறுதியா இருந்தார். என்ன நிலைப்பாடுனா ஐநா சபையில் எந்த தீர்மானம் ஏற்படுத்தினாலும் அதன் மூலம் வந்துட்டு பாலஸ்தீனத்துக்கு ஒரு தேசம் என்பது கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது, அது நல்லதல்ல, அது சமாதானத்துக்கு வழிவகுக்காது, பிரச்சனைகளுக்கும் சண்டைகளுக்கும் தான் வழிவகுக்கும், அது மேலும் சூழ்நிலையை தீவிரமாக்கும், அதனால சம்பந்தப்பட்ட இரு நாடுகள் நேரடியாக உட்கார்ந்து சமாதான பேச்சுவார்த்தை செய்யும்படிதான் அங்க ஒபாமா அங்க அறிவித்தார். அதுல மாத்திரமில்ல, இஸ்ரேல் தேசத்தோடனான அந்த நட்பு என்பது அது ஒரு ஒரு அசையாத ஒரு நட்பு, நிலை பெயர்ந்து போகாத ஒரு நட்பு என்று அவர் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு அங்க குறிப்பிட்டார். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஆனா அதற்கு பின்பு நாம பாலஸ்தீன் அதிபர் கூட பேச்சு அங்க பேசினார். அவர் பேசும் பொழுது அவருடைய பாயிண்ட்ல அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். அதாவது பாலஸ்தீனம் எங்களுக்கு ஒரு தனி தேசம், இஸ்ரேலுக்குள்ள கண்டிப்பா வேணும், அது எந்த ஒரு சூழல்லையும் அந்த ஒரு நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் சொல்லிட்டு அவர் உறுதியாக அங்க பேசி அந்த தேசம் உண்டாக வேணுங்கிற அந்த கோரிக்கைக்கான அப்ளிகேஷன் அவர் எல்லா பிரதிநிதிகளுக்கு முன்னாடி ஐநா சபையில் அவர் அங்க காண்பிச்சாரு. அதுக்கும் ரொம்ப கரகோஷம் அங்க போச்சு. அதற்கு பின்பு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பேசினார். அவருக்கு கூட நம்ம கவனிக்க வாய்ப்பு இருந்துச்சு. அவர் ரொம்ப தெளிவா சொன்னார், நாங்க சமாதானத்துக்கு எங்களுடைய நேசக்கரங்களை நாங்க நீட்டிருக்கிறோம், சுற்றி இருக்கிற அரபு தேசங்கள் எல்லா தேசங்களுக்கும், ரொம்ப முக்கியமா பாலஸ்தீனர்களுக்கும், ஆனா அவங்க தன்னிச்சையாக ஒரு தேசமா அறிவிக்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் அதையா அவர் கூட பேசினார். சோ இறுதியில் என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று சகோதர சகோதரிகளே, இந்த பாலஸ்தீனம் என்ற தேசத்துக்கான அந்த கோரிக்கை நேற்று சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. செக்யூரிட்டி கவுன்சில் என்று சொல்லுவாங்க, அதுல ஒரு 15 தேசங்கள் இருக்கும். அந்த செக்யூரிட்டி கவுன்சில் வந்து அதை அப்ரூவ் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் அது அப்ரூவ் பண்ணனா அது வந்து நெக்ஸ்ட் ஜெனரல் அசம்பிளிக்கு ஓட்டிங்க்கு வரும். அங்க 193 நாடுகள் தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சு அதை உறுதிப்படுத்துவாங்க. சோ இதுதான் ப்ராசஸ். ஒரு ஐநா சபையில ஒரு தேசம் வந்துட்டு அங்கத்தினரா ஆகணும், ஒரு தேசம் உருவாயிடுச்சு என்று அறிவிக்கணும்னா இதுதான் ப்ராசஸ். முதல்ல அந்த செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னா அதுல ஒரு 15 முக்கியமான தேசங்கள், அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து, சைனா, பிளஸ் பிரிட்டன், இங்கிலாந்து சொல்லியாச்சு, பிளஸ் ஏதோ ஒரு நாடு. சோ இந்த 5 நாடுகள் மெம்பர்ஸ் பிளஸ் ஒரு 9 நாடுகள் இருக்கும். சோ இவர்கள் வந்து அங்கீகரிக்கணும், அதுதான் நெக்ஸ்ட் ஓட்டிங்க்கு அவங்க போகும். சோ அப்ப நேற்று இது அந்த செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. செக்யூரிட்டி கவுன்சில் அதை பரிசீலனை செய்யறதுக்கு ஒரு 35 நாட்கள் ஆகும். சோ முதல் மீட்டிங் அவங்க வெள்ளிக்கிழமை கூடுவாங்க, அந்த மீட்டிங்ல தெரியும். செக்யூரிட்டி கவுன்சில் அப்ரூவ் பண்ணணும்னா 15 பேர்ல 9 பேருடைய வாக்குகள் வேணும். அதுல இப்பொழுது 6 வாக்குகள் இருக்கு பாலஸ்தீனத்துக்கு, ஆனா இன்னும் ஒரு 3 வாக்குகள் இல்ல. ஒருவேளை இந்த 3 வாக்குகள் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அது அங்க அங்கீகரிக்கப்பட்டு அது மேற்கொண்டு ஐநா சபை அந்த ஜெனரல் அசம்பிளியினுடைய ஓட்டிங்க்கு அங்க போகும். அதுக்கு நிச்சயமா ஒரு 35 நாட்கள் ஆகும் சாதாரணமான தேசங்களுக்கு. ஆனா பாலஸ்தீனம் என்று சொல்லும் பொழுது இன்னும் கூட சில நாட்கள் கூட எடுத்துக்கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு அங்க இல்ல. இதுதான் இன்னைக்கு இந்த ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய விஷயம் உலகத்துக்கு இந்த அளவுக்கு அங்க வந்திருக்குது. ஸோ நம்ம தொடர்ந்து கவனித்திருக்கலாம் அது காரியங்கள் எப்படி நகருது, அதுல நமக்கு ஏதாவது ஒரு படிப்பினைகள் இருக்குதா தீர்க்க தரிசனங்களுக்கு நம்ம கூர்ந்து கவனிச்சிருக்கலாம். இதுதான் நான் அப்டேட் பண்ண வேண்டிய விஷயம் இஸ்ரேல் விஷயத்துல. சரி, இப்பொழுது நாம கடந்த சில வாரங்களா பார்த்திருந்த அர்மகதோன் யுத்தம் வால்யத்தினுடைய 3வது பாடம், பழிவாங்கும் நாளின் அவசியமும் நீதியும், வாரந்தோறும் பார்த்து கடந்த வாரம் அதனுடைய கன்க்ளூஷன் நம்ம கொடுத்தோம், முடிவு. அந்த பாடத்தினுடைய முழு சாரம் சுருக்கமாக நம்ம அங்க சொல்லியிருந்தோம். இப்போ அந்த பாடத்தின் மீதான பெரேயரின் கேள்விகள், அது நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கறது நல்லதாக இருக்கும். இப்ப அதுல ஒரு 23 கேள்விகள் இருக்கு. ஆனா எல்லா கேள்விகளும் பதிலளிக்கக்கூடிய கேள்விகள் அல்ல, ஏன்னா நிறைய ஹிஸ்டரி எல்லாம் நம்ம அந்த பாடத்துல பார்க்கலாம், அது சம்பந்தமா இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமா அந்த பாடத்தினுடைய கருப்பொருளை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய கேள்விகள் மாத்திரம் நம்ம தியானிச்சுட்டு நம்ம முடிக்கலாம் இந்த பாடம். உங்களுடைய ஒத்துழைப்பு நான் கேட்கிறேன். இப்போ முதல் கேள்வி, யூத யுகத்தின் முடிவுல வாழ்ந்த சந்ததியின் விசேஷித்த பொறுப்பை குறித்த இயேசுவின் வார்த்தைகள் என்ன? யூத யுகத்தின் முடிவுல வாழ்ந்த சந்ததியின் விசேஷித்த பொறுப்பை குறித்த இயேசுவின் வார்த்தைகள் என்ன? அந்த அவருடைய வார்த்தையை தான் நம்ம ஆதார வசனமாக கொண்டு இந்த பாடத்துக்குள்ள நம்ம நுழைந்தோம். அது மத்தேயு 23 அதிகாரம் 34 36, அதாவது ஆபேல் முதற்கொண்டு சகரியா வரைக்கும் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழி யார் இடத்துல கேட்கப்படும்? இஸ்ரேலர்கள் கிட்ட அந்த சந்ததியின் இடத்துல கேட்கப்படும் என்பது தான் அந்த வார்த்தை. சோ இதுதான் அவர்கள் அந்த யூத யுகத்தின் முடிவுல வாழ்ந்த சந்ததி பெற்றிருந்த அந்த விசேஷித்த பொறுப்பு குறித்த இயேசுவினுடைய வார்த்தைகள். அதுக்கு முன்னால நடந்த அக்கிரமங்கள், அநியாயங்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு, அதெல்லாம் தேவன் அவங்க கிட்ட கேட்பதாக அவங்க சொன்னார். 2வது கேள்வி, இந்த பயங்கரமான தீர்க்க தரிசனம் எப்பொழுது மற்றும் எவ்வித சூழ்நிலைகளின் மத்தியில் நிறைவேறுச்சு? கர்த்தர் இயேசு, கரெக்ட், கர்த்தர் இயேசு சொல்லிட்ட அந்த வார்த்தை. ஆபேல் முதற்கொண்டு சகரியா வரையிலான அந்த இரத்தப்பழி இந்த சந்ததியின் இடத்துல கேட்கப்படும் என்று அவர் இருந்த காலத்துல இருந்த இஸ்ரேலர்களை குறித்து அவர் சொன்னார். சோ அந்த பயங்கர தீர்க்க தரிசனம் எப்போது மற்றும் எவ்விதமான சூழ்நிலைகளின் மத்தியில நிறைவேறுச்சுன்னா கிபி 70 வருஷம். எந்த மாதிரி சூழ்நிலைகளின் மத்தியில என்று சொல்லும் பொழுது, ரோம சாம்ராஜ்யம் அந்த தேசத்தின் மீது படையெடுத்து ஆலயத்தை இடிச்சு பிரதான ஆசாரியனை கொலை செஞ்சு ஜனங்களை சிதறடிச்சு அந்த தேசத்தை அழித்தாங்க. சோ இதன் மூலம் அந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. மூன்றாவது கேள்வி, மான்சீக இஸ்ரேலர் மீது வந்த இந்த உபத்திரவம் முன்னறிவித்த மாபெரும் பேராபத்து எது? மான்சீக இஸ்ரேலர் மீது வந்த இந்த உபத்திரவம், கிபி 70 நடந்த அந்த சம்பவம் முன் அறிவித்த மாபெரும் பேராபத்து எது? சுவிசேஷ யுகத்தின் முடிவுல இந்த கிறிஸ்தவ ராஜ்யங்களின் மீது வரப்போகிற அந்த தேவனுடைய பழிவாங்கும் நாளை அது முன் அறிவிச்சது. இது முக்கியமான மூன்று கேள்விகள். நாலாவது கேள்வி, கிறிஸ்தவ ராஜ்யங்களின் மீதான மகா உபத்திரவ காலம் முந்தைய காரணிகளிலிருந்து வரும் ஒரு நியாயமான விளைவு என்பதை விளக்குக. இதுதான் இந்த பாடத்தினுடைய கருப்பொருள், மைய கான்செப்ட். கிறிஸ்தவ ராஜ்யங்கள், கிறிஸ்டன்டம், பாபிலோன் மீதான மகா உபத்திரவ காலம் என்பது முந்தைய காரணிகளிலிருந்து வரும் ஒரு நியாயமான விளைவு என்பதை விளக்குக. எப்படி நாம் அது சொல்லலாம், அது முந்தைய காரணிகளிலிருந்து ஒரு நியாயமான விளைவு தான். சோ அது ரொம்ப பெரிய பதிலாக சொல்லணும். அதாவது தேவன் எப்பொழுதுமே கணக்கு கேட்கிறவராயிருக்கிறார். அதை எப்படி கேட்பார் என்று பார்க்கும் போது, ஜனங்கள் அறிந்திருக்கிற விஷயங்களுக்கு அவங்க இடத்துல கணக்கு கேட்பார். அது மாத்திரமில்ல, அவர்கள் ஒருவேளை அவங்களுக்கு சம்பவித்த அனுபவங்களை பயன்படுத்தி இருந்தா எந்த விஷயங்கள் எல்லாம் அறிந்திருக்கலாமோ அந்த விஷயங்களுக்கும் அவங்க இடத்துல கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். சோ இது வந்து அந்த ஒரு நியதி. சோ இதன் அடிப்படையில பார்க்கும் போது, சுவிசேஷ யுகம் முழுவதும் இந்த கிறிஸ்தவ மண்டலம் ரொம்ப சாதகமான சூழ்நிலையில இருந்தாங்க. தேவன் போதிய வெளிச்சம் அவங்களுக்கு கொடுத்தார், உணர்ச்சுதல்கள் கொடுத்தார், எச்சரிப்பு எல்லாம் கொடுத்திருந்தார். ஆனாலும் அதையெல்லாம் அவர்கள் பெற்று அதுக்கு உகந்தபடி தேவனுக்கு உண்மையா இருக்க தவறிட்டாங்க. இப்போ அந்த அனுபவ காலம் முடிவுக்கு வந்திருக்கிற தருவாயில இப்போ அந்த அனுபவங்களுக்கு தேவன் அவங்க கிட்ட கணக்கு கேட்பார். சோ அப்படி கணக்கு கேட்கும் போது அது ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கும். சோ அப்படியெல்லாம் ஆசீர்வாதங்கள், சாதகமான சூழல் உங்களுக்கு கொடுத்திருந்தும் நீங்க இடறினீங்க. அதை நான் அப்போ அவ்வப்பொழுது சிந்திக்கும் மனிதர்கள் பரிசுத்தவான்களின் மூலம் உணர்த்தி இருந்தேன், எச்சரிப்பு கொடுத்திருந்தேன், அப்பயும் நீங்க செவி சாய்க்கல. இப்ப அதற்கான கணக்குகள் உங்களிடத்துல கேட்கப்படும் என்கும் போது அந்த நியாய தீர்ப்பு அவங்கள் மீது ஒரு நீதியான தீர்ப்பை அங்கு கொண்டு வரும். அதுதான் அந்த பழிவாங்கும் நாள், மகா உபத்திரவம். அப்ப கண்டிப்பா இந்த மகா உபத்திரவம் இந்த யுகத்தின் முடிவுல சம்பவித்தாலும் இதற்கு முந்தைய சம்பவங்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு அங்கு இருக்குது. சோ அது தேவனுடைய பார்வையில நீதியாகவே அங்க இருக்குது என்று நம்ம அங்க பாக்குறோம். சோ இதுதான் மெயின் கான்செப்ட். இந்த நான்காவது கேள்வி, அதாவது பழிவாங்கும் நாளின் அவசியமும் நீதியும் என்கிற அந்த தலைப்புக்கு இந்த கேள்வியினுடைய பதில் ஒரு ரெண்டு பேராகிராஃப்ல சகோதரர் அங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேராகிராஃப் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, சோ இந்த நாளின் இந்த யுகத்தின் முடிவுல சம்பவிக்கிற அந்த பழிவாங்கும் நாள் தேவ நீதியில அது நியாயமானதே, அவசியமானதே என்பதை நம்ம அங்க புரிந்து கொள்ளலாம். சோ இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. மற்ற கேள்விகள் எல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த சரித்திர சம்பவம் சம்பந்தப்பட்டிருக்கு, அது நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டும் என்கிற அவசியம் அங்க இல்ல. இருந்த முன்னும் ஒரு சில கேள்விகள் இருக்கு, அது நம்ம கேட்கிறோம். பாருங்க, சத்தியம் மற்றும் நீதியின் கொள்கைகளை பொறுத்தமட்டில் பாபிலோனின் வாய்ப்புகள் மற்றும் எண்ணம் எப்படி இருந்துச்சு? தேவன் அவங்களுக்கு எல்லாம் சாதகமான சூழலை தான் வைத்திருந்தா, ஆனா அவர்கள் அதை எல்லாமே என்ன பண்ணல, பொருட்படுத்தாமல் அங்க மன கடினத்துல அங்க இருந்தாங்க என்று நாம பாக்குறோம். ஏழாவது முக்கியமான கேள்வி, இதுக்கு நீங்க பதில் சொல்லலாம். அதாவது சமூக அமைப்புகள், இல்லாட்டி சிவில் பவர்ஸ், சமுதாய சக்திகள் எவ்விதமாக எச்சரிக்கப்பட்டன? தேவனால் உணர்த்தப்பட்ட தீர்க்கதரிசியின் கடைசி எச்சரிப்பு என்ன? அதாவது இந்த கிறிஸ்தவ ராஜ்யங்கள் அதுல இருக்கிற அரசியல் அமைப்புகள் சக்திகள் எப்படி எச்சரிக்கப்பட்டன, தேவனால் உணர்த்தப்பட்ட தீர்க்கதரிசியின் கடைசி எச்சரிப்பு என்ன, ஒரு முக்கியமான வசனம். அந்த வசனத்தை மையமா கொண்டு தான் அந்த பாடத்துல ஒரு பெரும் பகுதி நம்ம போச்சு. அதாவது இந்த கிறிஸ்தவ ராஜ்யங்கள் மீதான அந்த தீர்ப்பு நியாயமானது என்பதை இந்த வசனம் அருமையாக காண்பிச்சது. எப்படின்னா அந்த வசனத்துல தேவன் கொடுத்த அந்த எச்சரிப்பு வெளிப்பட்டுச்சு. அது வசனம் சங்கீதம் 2 வசனங்கள் கரெக்ட். அந்த வசனங்கள் மாத்திரம் ஒரு முறை வாசிச்சிடுங்க, அது ரொம்ப முக்கியமான வசன பகுதி. இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள்,
பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்.
ஆமா, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்,
நடுக்கத்துடனே களி கூறுங்கள்.
நடுக்கத்துடனே களி கூறுங்கள்,
குமாரன் கோபம் கொள்ளாவளும் நீங்கள் வழியிலே அறியாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும்
பாக்கியவான்கள். அவங்களோ நிர்விசாரமாய் கர்த்தருக்கு கீழ்படியாம இருந்தது பாக்குறோம். சோ இந்த சங்கீதத்தினுடைய அந்த ஆழமான அர்த்தம் என்னன்னா, இந்த ஒரு சங்கீதத்துல சொல்லப்பட்ட இந்த எச்சரிப்பின் வார்த்தைகள் இந்த கிறிஸ்தவ ராஜ்யங்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. வசனத்தின் மூலமா இல்ல, இந்த ஒரு வசனத்துல தென்படும் தேவனுடைய அந்த ஆவி அவ்வப்பொழுது சில மனிதர்களின் மூலம் இந்த கிறிஸ்தவ ராஜ்யங்களுக்கு அங்க இந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா வசனத்துல சொல்லியிருக்கிறபடியே அந்த ராஜாக்கள் அதைய கவனிக்காமல் அங்க தங்களுடைய மன கடினத்துல சுயநலமான ஒரு அரசாட்சி செய்து ஜனங்களை ஒடுக்கி தேவனுக்கு முன்னாடி குற்றவாளிகள் அங்க இருக்கிறது நம்ம அங்க பார்த்தோம். சோ இது கூட ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், இது நம்ம பாடத்துல பார்த்தோம். வேறு கேள்விகள்? மத ரீதியான சக்திகள், அதாவது மத அமைப்புகள் பெற்ற எச்சரிப்புகள் என்ன, விளைவுகள் என்ன? சோ அவர்கள் கூட இதே போன்ற எச்சரிப்புகள் அவங்களுக்கு மத்தியில் இருந்த உண்மையான பரிசுத்தவான்களின் மூலம் அவ்வப்பொழுது பெற்றாங்க. ஆனா அவர்களும் இந்த எச்சரிப்புகளுக்கு செவி சாய்க்கவில்லை என்பதுதான் பார்க்கிறோம். சுவிசேஷத்தின் ஊழியத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கான கடமைகளும் சோதனைகளும் என்ன? பாடத்துல நாம் என்ன பார்த்தோம்னா, அவர்களுக்கு இருந்த பெரிய கடமை என்னன்னா, அவங்களுக்கு எல்லா சாதகமான சூழலும் தேவன் கொடுத்திருந்தாங்க, அதையெல்லாம் பயன்படுத்தி தேவனுக்கு ரொம்ப வைராக்கியமான ஊழியத்தை அவர்கள் செய்திருக்கணும், அதுதான் அவங்க மீதி இருந்த கடமை. சோதனை என்னன்னா, அப்படியும் அவர்கள் செய்யலாம், இல்லாட்டி அதை நிராகரிச்சுட்டு தங்களுடைய சுய மகிமைக்காக சுய நலத்துக்காக அந்த ஒரு ஸ்தானத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சோ இதுதான் அவங்களுக்கு இருந்த நியாயமான கடமையும், அதுல இருந்த அவங்களுக்கு அந்த சோதனையும். அடுத்த பார்ட் இருக்க அந்த கேள்வியிலேயே, போதக வகுப்பாரில் பெரும்பான்மையானவர்கள் விசேஷமாக ரோம திருச்சபையில் உள்ளவர்கள் பின்பற்றும் பாதை எது? அவர்கள் எதைதான் பெரும்பான்மையா தேர்ந்தெடுத்துட்டாங்க? முந்தின பாதை இல்ல, சாதகமான சூழல தேவனுக்கு வைராகியமாக ஊழியத்துக்கு பயன்படுத்துவ அந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுக்காமல் சுயநலத்துக்கு சுய லாபத்துக்கே அந்த ஒரு புல்பிட் அதையே அவர்கள் பயன்படுத்தி தங்களுடைய வயிற்றை அவர்கள் நிரப்புறதாக நம்ம சகோதரங்க சொல்லியிருந்தே நம்ம அங்க பார்த்தோம். இன்னொரு கேள்வி, அதாவது இந்த கிறிஸ்தவ ராஜ்யங்கள் மீது நியாய தீர்ப்போம், கிறிஸ்தவ சபை மீது நியாய தீர்ப்போதும் எல்லாம் நியாயமானது. அப்படி வரும் பொழுது தனிப்பட்ட கிறிஸ்தவர்கள் கூட பாதிக்கப்படுவாங்க. அந்த தனிப்பட்ட கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுவதை குறித்து வர கேள்வி என்னன்னா, சத்தியத்தை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில் உள்ள தங்களுடைய தனிப்பட்ட கடமையிலிருந்து தனி நபர்கள் விலகுவது சாத்தியமா? சத்தியத்தை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில் உள்ள தங்களுடைய தனிப்பட்ட கடமையிலிருந்து தனி நபர்கள் விலகுவது சாத்தியமானா? நிச்சயமா சாத்தியமே இல்லை. அதாவது என்ன ஆங்கிள் கேக்குறாருன்னா, அவர்கள் வந்து தேவன்கிட்ட காரணம் சொல்ல முடியுமா, தேவனே நாங்க அறியாம இந்த அமைப்புகளுடைய வஞ்சனையில இருந்துட்டோம், அமைப்பை நீங்க நியாயம் தீர்ப்பது நியாயம், எங்களையும் கூட நியாயம் தீர்ப்பது நியாயமா கேட்டாங்கன்னா, தேவன் அவங்க கிட்ட கேட்பாரு, இல்ல நான் உங்களுக்கு எல்லா வசனங்களும் தெளிவா நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேத வசனங்களின் படி உங்களுக்கு போதிக்கிறாங்களான்னு நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க ஆராய்ந்து பார்த்திருக்கணும். பிறையார் பட்டணத்தாருடைய அந்த முன் உதாரணம் உங்களுக்கு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த விதமா தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கறதுல நிறைய கடமைகள் இருந்திருக்குது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த கடமையை தவற விட்டதுனாலதான் நீங்களும் இப்ப இந்த அமைப்புகளுக்கு வரக்கூடிய அந்த அழிவுல உங்களுடைய பங்கை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறீங்க என்பது நாம அங்க பார்த்தோம். ரோமர் 1:18-32 வரை வெளிப்பட்டுள்ளபடி அஞ்ஞான தேசங்களின் கடமை என்ன தெரியும் நமக்கு. அப்போஸ்தல் பவுல் அங்க பேசுற வார்த்தைகள், ஆமாம், உண்டாக்கப்பட்டவைகள் உலகம் உண்டான நாள் முதற் கொண்டு தேவனுடைய தேவனுக்கு அருமையா அங்க சாட்சி கொடுக்குது அந்த வசனம் இருக்கு இல்லைங்களா. சோ அதுல அது அந்த அந்த அதுல வெளிப்பட்டு உள்ளபடி அஞ்ஞான தேசங்களின் கடமை என்ன. ஞான தேசங்கள் என்றால் கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் உள்ள தேசங்கள். சோ இவர்களுக்கு தேவனை பற்றின ஞானமோ, அவருடைய வார்த்தை பற்றின ஞானமோ, கிறிஸ்து இயேசுவை பற்றின ஞானமோ அவர்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் தேவன் இயற்கையிலேயே அவங்களுக்கு இயற்கையவே ஒரு அருமையான வாய்ப்பா வைத்திருந்தார். அவர்கள் இயற்கையை கூர்ந்து கவனிச்சிருந்தாங்கன்னா அந்த இயற்கையை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை பற்றி அவர்கள் கொஞ்சமாவது புரிந்து கொள்ள வாய்ப்பு இருந்திருக்கும். அதன் மூலம் தேவனுக்கு பயந்து தேவனை அறிய அவர்கள் முயற்சித்திருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பு கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தவற விட்டுட்டு தங்களுடைய மூதாதையார் செய்த தவறான பாதையை இவர்கள் மீண்டும் தெரிந்து கொண்டு மேலும் மேலும் புதிய புதிய மதங்களை உருவாக்கி சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டியை தொழுவதற்கு முன் வந்து இப்படியாக வழி விலகி போனாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் எல்லாம் தேவன் கொடுக்கல, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்குள்ள என்ன வச்சிருந்தார் தேவன், மனசாட்சி வச்சிருந்தாங்க. எது நியாயம் எது அநியாயம், எது நீதி எது அநீதி அவங்களுக்கு மனசாட்சியே சொல்லும். அட்லீஸ்ட் அதற்கு அவர்கள் பயந்திருந்தாங்கன்னா கூட தேவனுக்கு முன்பாக ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருக்கலாம். அதை கூட அவங்க தவற விட்டுட்டாங்க. நம்ம பார்த்தோம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல இஸ்ரவேலினுடைய தேவன் பற்றி அவர்கள் கேள்விப்பட்டிருந்தாங்க, ஆனாலும் அதை பயன்படுத்த தவறிட்டாங்க. அதே போல இப்போ கிறிஸ்து என்று ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வந்ததின் மூலம் உலகம் பிரகாசிக்கப்பட்டிருப்பதை இந்த அஞ்ஞானிகள் அஞ்ஞான தேசத்தார் அறிஞ்சிருக்கிறாங்களோ ஒழியோ அதை பயன்படுத்திக்க இன்னும் கூட அவங்க தயங்குறாங்க. ரீதியில இந்த அஞ்ஞான தேசங்களுக்கு மேல வரக்கூடிய அந்த மகா உபத்திரம் கூட தேவன் பார்வையில ரொம்ப நியாயமானதாகவே இருக்கு. அடுத்த கேள்வி, இப்படி இருக்க மகா நியாயாதிபதிக்கு முன்பாக முழு உலகத்தின் நிலைப்பாடு என்ன. ஒரே லைன் பார்த்தோம், அவர்கள் தேவனுக்கு முன்னாடி தங்களுடைய வாயை திறக்கவே முடியாது, அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அவ்வளவுதான் சகோதர சகோதரில் ஒரு 23 கேள்விகள், அதுல சில முக்கியமான கேள்விகள், அதன் மூலம் நாம பெற்றுக்கொள்கிற சில கருத்துக்கள் அவ்வளவுதான். சோ இப்போ இந்த மூன்றாவது பாடத்தை நாம நிறைவு செய்கிறோம். சோ இந்த மூன்றாவது பாடம் ரொம்ப நேரம் நாம எடுத்துக்கொண்டோம், ஏன்னா அந்த பாடத்தை நாம புரிந்து கொள்ளவும் அதனுடைய சாரத்தை பெற்றுக்கொள்ளவும் அந்த ஒரு அவகாசம் நம்ம எடுத்துக்கொண்டோம். முதல்ல வாரம் தோறும் அந்த பாடங்களை பார்த்து இறுதியா ஒரு அந்த கன்க்ளூஷன் கொடுத்து இப்போ சம்பந்தப்பட்ட சில முக்கியமான கேள்விகளை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இதே ஒரு பாணி நம்ம மற்ற வரக்கூடிய பாடங்களுக்கு நம்ம கடைபிடிக்கலாம். கண்டிப்பா இது பிரயோஜனமாகவே இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஏற்ற சமயத்தில் இந்த க்வெஸ்டின் பிளஸ் ஆன்சர் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் நெக்ஸ்ட் வீக். இன்னைக்கு க்வெஸ்டின்ஸ் மாத்திரம் தான் இருக்கு, ஆன்சர்ஸ் டைப் ஆகிட்டு நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு நம்ம அங்கே கொடுக்குறோம். அடுத்த வாரம் நாம் வரும் பொழுது 4வது பாடம், அதற்குள்ளாக நம்ம பிரவேசிக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.